செல்வம் செவி செல்வம் முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
காலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த காலை பொழுதனில் உங்களை எல்லாம் முத்தமிழ் சங்கத்தின் ஓனலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக திருக்குறளும் அதன் விளக்கமும். முதல் குறள் பெருமை அதிகாரத்திலிருந்து, மேல் இருந்தும் மேலல்லார் மேல் அல்லார், கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர். உயர்ந்த நிலையில் இருந்தாலும் மேலான செயல்களை செய்யாத சிறியவர்கள் மேலான பெரியோர்களாக ஒரு நாளும் ஆக மாட்டார்கள். தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் இழிவான செயல்களை செய்யாத பெரியோர்கள் ஒருபொழுதும் சிறியவர்கள் ஆக மாட்டார்கள் என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்தில் அடுத்த குறள், பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல். பெருமை மிகு பண்பிற்குரிய பெரியோர்கள் எப்பொழுதும் செய்வதற்கு அரிய செயல்களை அவற்றிற்குரிய வழியில் நன்கு செய்து முடிக்க வல்லவர்களாக இருப்பார்கள் என்கின்றார் திருவள்ளுவர்.
இனிய காலை வணக்கத்துடன் தெரிந்த பாடலின் தெரியாத தகவல். படம் வைதேகி காத்திருந்தாள், பாடல் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி. இந்த படத்தை இயக்கிய ஆர் சுந்தரராஜன் தயாரிப்பாளருக்கு சொன்ன ஒரு வரி கதை. இந்த கதை என்னன்னா, தண்ணி இல்லாததால ஒரு குடும்பமும் தண்ணி அதிகமானதால ஒரு குடும்பத்தின் கதை. இது ரெண்டையும் சேர்ந்ததுதான் வைதேகி காத்திருந்தாள் அப்படின்னு சொன்னாரு. இந்த படம் கேப்டன் விஜயகாந்துக்கு அவருடைய மகுடத்தின் ஒரு வைரக்கல்லாம் அமைஞ்சது, மிகப்பெரிய பாக்கியம் அவருக்கு. இந்த படத்தின் பாடல்கள் அத்தனையுமே சூப்பர் டூப்பர் ஹிட். இப்ப நான் சொல்ல போற பாடல் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி. இந்த பாடல்ல எழுதியவர் வாலிப கவிஞர் வாலி. வாலியுடைய நிறைய பாடல்களை நாம கேட்டிருக்கோம். வாலிப கவிஞர்னு சொல்றதுனால குறும்பாவும் காதலாவும் இன்னும் தாம்பத்தியத்தை பத்தியும் எல்லா ஜானர்லையும் அவர் எழுதியிருக்காரு. ஆனா இந்த பேத்தாஸ் சோக பாடல் மிகவும் அற்புதமான வரி அமைப்பு கொண்ட வாலியின் பாடல்களில் மிக சிறப்பான பாடல் இந்த வைதேகி காத்திருந்தாள் படத்திலிருந்து. வாலி ஐயாவின் பிறந்த தினம் அக்டோபர் 29, அவருடைய நினைவாக இந்த பாடல் இன்று ஒலிக்க போகிறது. இந்த படத்திற்கு இசைஞானியின் இசை மிகப்பெரிய பலம். அத்தனை பாடல்களுமே அற்புதமான பாடல்கள். இந்த பாடல்ல குறிப்பிட்டு ஒரு சரணத்தை சொல்லணும்னா, அமானுஷ்யமான குரல்ல வாடா கருப்பா வாடான்னு கொஞ்சம் சின்ன பிள்ளைங்கெல்லாம் கேட்கும் போது பயப்படுற அளவுக்கான குரல்ல பாடியவர் தேக்கம்பட்டி சுந்தரராஜன் அவர்கள். இவர் ஒரு நாட்டுப்புற கலைஞர். நிறைய திரைப்படங்கள்ல இவருடைய குரலை எல்லாருமே உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க. இவருடைய பிரபலமான பாடல் ஒன்று சின்ன திரையில ரியாலிட்டி ஷோல தவறாமல் பாடப்படுகிற பாடல், அங்கே இடி முழங்குதென்ற கருப்பசாமியின் பாடல். கருப்பசாமியை மேல எக்கச்சக்கமான பாடல்கள் இவர் பாடியிருந்தா கூட இவருடைய பெயர் பெருசா வெளியே தெரியாம போனது ஒரு துரதிருஷ்டம்தான் இவருக்கு. இன்று உங்களுக்காக காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி கேட்கலாமா?
பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி, நேத்து வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேறுதடி, நீ இருந்து நான் அணைச்சா நிம்மதியாகுமடி. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி. நான் எடுத்த முத்துச்சிப்பினை தானே, முத்தெடுத்து நெஞ்சுக்குள்ள பத்திரமா வச்சேனே, வச்சதுப்பு காணாம நானே தேடுறேன், ராத்திரி தூங்காம ராகம் பாடுறேன். நான் படிக்கும் மோகனமே, நான் படிச்ச சீதனமே, தேன் படிச்ச பாத்திரமே, தென்மதுர பூச்சரமே, கண்டது என்னாச்சு கண்ணீரில் நின்னாச்சு, காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி.
பாடா படுத்தும் காடா கருப்பா, வாடா நீயும் இறங்கி வாடா, வந்துரு வந்துரு தானா வந்துரு, வந்துரு வந்துரு தானா வந்துரு, இல்லைன்னா பாட்டு படிப்பேன் உடுக்கை அடிப்பேன் சாத்தானோட கூட்டில் அடைப்பேன், வந்துரு 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 வந்துரு.
நீரு நிலனாலும் பக்கம் நான் திரும்பி பார்த்தாலும், அந்த பக்கம் இந்த பக்கம் அத்தனையும் நீயாகும், நெஞ்சுக்குள்ள நீங்காம நீதான் வாழுற, நாடியிலே சூடேத்தி நீதான் வாட்டுற, ஆலையிட்ட செங்கரும்பா ஆட்டுகிற என் மனச, யாரை விட்டு தூது சொல்லி நான் அறிவேன் மனசு, உள்ளமும் பொண்ணாச்சு காரணம் பெண்ணாச்சு, காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி, நேத்து வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேறுதடி, நீருந்து நான் நினைச்சா நிம்மதியாகுமடி.
அப்ராணின்னு சொல்ற வார்த்தைய நம்ம அடிக்கடி வீடுகள்ல சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி வார்த்தைக்கு சரியான எடுத்துக்காட்டா இருந்தவர் அன்றைய இளையராஜா. ஆரம்ப நாட்கள்ல ரொம்பவும் சாதுவா இருந்தார், சாந்தமா இருந்தார், சகஜமா எல்லார்ட்டையும் பழகினார் இளையராஜா. அதுலயும் பத்திரிகைக்காரர்கள்ட்ட மிக மிக பாசத்தோட பேசினார், பரிவோட நடந்துகிட்டார், கேட்ட போதெல்லாம் பேட்டிகள் கொடுத்தார், விதம் விதமாய் போட்டோக்கள் எடுக்க வித்தியாசமான போஸ்களும் கூட கொடுத்தார். ஆனா அப்படி அப்ராணியா இருந்த அந்த இளையராஜாவை அடியோடு மாற்றியது ஒரு சில பத்திரிகைக்காரர்கள் தான். உள்ளன்று வைத்து புறமொன்று கேட்டார்கள், அதில் உள்ளுக்குள் ஒளிந்திருந்த சூழ்ச்சி புரியாமல் வெள்ளந்தியாய் அவர் சொன்ன பதில்களை வில்லங்கமாக மாற்றி போட்டார்கள், வேறு விதவாய் அர்த்தம் கொடுத்தார்கள். அதில் உச்சகட்டமாக அமைந்தது 1989 வெளிவந்த ஒரு பத்திரிகை பேட்டி. இளையராஜாவிடம் கேட்கப்பட்ட கேள்வி இதுதான், நீங்கள் எது இசை என்று எவ்வாறு வரையறை செய்கிறீர்கள்? இந்த கேள்விக்கு வார்த்தைகள் எதையும் கட்டுப்படுத்தாமல் தன் மனதில் பட்டதையெல்லாம் சொன்னார் இளையராஜா. இசை என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டுமே இருப்பதாக நான் நினைக்கவில்லை. கச்சேரி மேடைகளில் கர்நாடக சங்கீத வித்வான்கள் பாடும் ராகங்களில் மட்டுமே இசை இருப்பதாக சிலர் நினைக்கிறார்கள். இந்த உலகத்தில் எல்லாவற்றிலும் ஒரு இசை இருக்கிறது, ஒரு ராகம் இருக்கிறது, ஒரு தாளம் இருக்கிறது. ஒரு மலை துளி மண்ணில் விழுவதில் இசை இருக்கிறது, ஒரு குழந்தையின் நடையிலும் இசை இருக்கிறது, ஓடும் நதியில் ஒரு இசை இருக்கிறது, ஓங்கி விழும் அருவி சத்தத்தில் கூட சங்கீதம் இருக்கிறது, அவ்வளவு ஏன், நாய்கள் ஊழியிடும் சத்தத்தில் கூட ஒரு இசை இருக்கிறது. கவனித்து பார்த்தால் உலகத்தின் ஒவ்வொரு அசைவிலும் இசை இருக்கிறது. இதுதான் இளையராஜா சொன்ன பதில். ஆனால் இந்த பதில் மூலமாக ஒரு எரிமலை வெடிக்கப் போகிறது என்பது அப்போது அவருக்கு தெரியாது. அடுத்த வாரம் வெளிவந்த ஒரு சில பத்திரிகைகளே இளையராஜாவின் பேட்டிக்கு இப்படி ஒரு தலைப்பு கொடுத்திருந்தார்கள், நாய்கள் ஊழையிடுவதும் கர்நாடக சங்கீத வித்வான்கள் பாடுவதும் எனக்கு ஒன்றுதான். பரபரப்பான அந்த பேட்டியை படித்தவர்கள் அதிர்ந்து போனார்கள். தொடர்ந்து இப்படி போனது அந்த பேட்டி. ஒரு நாய் ஊழையிடுவதை கேட்டு பாருங்கள், அதில் ஸ்வரப்பிரஸ்தானம் இல்லையா? ஒரு நாய் ஊழையிடுவதற்கும் வித்வான்கள் பாடுவதற்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. உண்மையில் வெவ்வேறு சமயங்களில் ஒரு நாய் என்னென்ன ராகங்களில் குறைக்கிறது என்பதை இசைக்குறிப்புகளாக எழுத்தில் பதிவு செய்து வைத்திருக்கிறேன். இது எண்ணத்தை நிரூபிப்பதாக இருக்கின்றது. ஒலியன்றி வேறல்ல இசை. இப்படி வெளிவந்திருந்தது அந்த பேட்டி. கொதித்து போனார்கள் கர்நாடக சங்கீத வித்வான்கள். எதிர்ப்புகள் எரிமலையாக சீறி வெடித்தன. ஆவேசமான அர்ச்சனைகள், அடுக்கடுக்காய் பிரச்சனைகள். இசையை தவிர எதையும் நினைக்காத இளையராஜா இந்த வகை சொற்களால் வாடிப்போனால் வருத்தமடைந்தார். அப்போதுதான் தீர்க்கமாக சிந்தித்து தெளிவான அந்த முடிவை எடுத்தார். இனி தேவையில்லாமல் மீடியாக்காரர்களிடம் பேசுவதில்லை என்னென்றையும் கூட அவர் புரிந்து கொண்டார். இசையமைப்பது மட்டும் கலை அல்ல, சொற்களை கையாளுதலும் கூட ஒரு கலைதான். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்.
உயிரே ஒரு வானம் பாடி உனக்காக கூவுது, அழகே புது ஆசை வெள்ளம் அணை தாண்டி தாவுது, மலரே தினம் மாலை நேரம் மனம் தானே நோவுது, மாலை முதல் எழுந்தது பாட்டம் சின்ன குயிலிசக்கே.
இசைஞானி இளையராஜா அவர்கள் தன்னுடைய நண்பனுக்காக எழுதிய கட்டுரையிலிருந்து சில பகுதிகள். எஸ் பி பாலா, உனக்கு நினைவிருக்கோ இல்லையோ, வெங்கட்ராவ் என்கின்ற தெலுங்கு நண்பரின் மனைவி நடத்திய நர்சரி ஸ்கூலுக்காக நீ இசை கச்சேரி நடத்தின இடத்துலதான் நான் உன்னை முதல் முதலா பார்த்தேன். அப்போது ஒன்னு ரெண்டு படத்துல நீ பாடியிருந்த ஆயிரம் நிலவேவா பாட்டுக்கு பின் உன் பேர் வெளியில தெரிஞ்சது. உன்னோட இசைக்குழுவிலிருந்து அனிருத்ரா என்கின்ற ஹார்மோனிய கலைஞர் எனக்கும் நண்பர். உனக்குன்னு இசைக்குழு ஒன்று அமைக்க நீ என்னை கேட்டபோது நான் ஏற்கனவே அனிருத்ரா இருக்கிறாரே அப்படின்னு தயங்கினேன். ஆனால் நீயும் வெங்கட்ராவும் நீ பாடின இசைத்தட்டுகளை நொட்டேஷன் எடுப்பதற்காக என் கைகளில் திணிச்சிட்டு போயிட்டீங்க. அப்புறம் மாலை நேரங்களில் உன்னோட ரங்கராஜபுரம் வீட்டில் நாம் அடித்த இசை கொட்டங்களை மனசுக்குள்ள இருக்கும் போது இந்த தூசு பழிஞ்சு போன பக்கங்களை தூசி தட்டி விட்டு படிச்சு பார்க்க இதை ஒரு சந்தர்ப்பமா நான் பயன்படுத்திக்கிறேன். நீ ஒன்னு கண்டுக்காத, அரங்காப்பள்ளின்ற ஊர்ல கச்சேரியை முடிச்சுட்டு ரயில் டிக்கெட் ரிசர்வேஷன் இல்லாத காரணத்தினால ராத்திரி 2 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல நின்றுட்டு இருந்த ஒரு கம்பார்ட்மெண்ட்ல ஏறி தூங்கி போனதும் காலையில 10 மணிக்கு ரயில் ஆடின ஆட்டத்தை கண்விழிச்சு பார்த்தபோது அது ஆடு மாடுகளை அடைச்சு போடுற கம்பார்ட்மெண்ட்னு தெரிஞ்சு வாத்தியக்காரர்கள் கத்தனதும் உனக்கு அப்போ தெரிஞ்சிருக்க நியாயம் இல்லை. ஏன்னா நீ ஹைதராபாத்ல இருந்து ஃபிளைட்ல போயிட்ட. அப்புறம் தெரிஞ்சிருக்கு என்னோட பாடினத பாடின முதல் பாட்டு ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள். தெய்வாலா உன்னோட நட்பு ஒரு நாளோட போற விஷயமா என்ன? அந்த ஒரு நாள் இன்னைக்கு கேட்டாலும் கடந்த 30 வருஷங்களை கடந்து நிற்பதை உணர முடியுது. என்னோட கற்பனைக்கு நீ குரலா இருந்திருக்க. மறக்கவே முடியாத பாடல்களை எல்லாம் நீ தான் எனக்காக பாடியிருக்க. வேறு யாராவது கூட பாடியிருக்கலாம், ஆனா ஏன் அப்படி நடக்கல? உன்னிடம் எனக்கு பிடிச்ச சமாச்சாரங்கள், ஒரு பிரபலமான பாடகனாக நீ இருந்தபோதும் கூட உன்னோட ஹார்மோனியம் வாசிக்கிறவனா இருந்த என்னிடமும் மற்ற வாத்தியக்காரர்களும் எந்த விதமான வேறுபாடும் இல்லாம நீ பழகினது. பாட்டு சொல்லி கொடுத்தவுடன் அந்த பிளாட்டிங் பேப்பர்ல ஒத்தி எடுப்பது போல அப்படியே பாடினது. ரெக்கார்டிங்ல பாடுறதை விட கச்சேரிகள்ல நன்றாக மெருகேற்றி பாடுவது.
ஏறெடுத்து பார்த்து எம்மா நீரெடுத்து பூத்து சீரெடுத்து வாரு எம்மா சேர்த்து என்ன சேர்த்து முத்தையன் படிக்கும் முத்திர கவிக்கு நிச்சயம் பதில் சொல்லணும் வயில் மாங்குயிலே பூங்குயிலே தேடி ஒன்று கேடு ஒன்னமான இட தேடி வரும் நாடு எந்த நாடு கோவப்பட்டு பார்த்தா எம்மா வந்த வழி போற சந்தனம் கரைச்சி பூசணும் எனக்கு முத்தையங்கனக்கு மொத்தமும் உனக்கு மாங்குயில பூங்குயில சேரி உன்னு கேடு உன்னமான இட தேடி வரும் நாடு எந்த நாடு மாங்குயில பூங்குயில சேரி உன்னு கேடு உன்னமான இட தேடி வரும் நாடு எந்த நாடு.
நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம். இன்றைய நிகழ்ச்சியினை www.planetaudio.org/muthamilsangam என்ற இணையதளத்திலும் மீண்டும் கேட்டு மகிழலாம்.
முத்தமிழ் சங்கம் பெருமையுடன் வழங்கும் கோடை விழா. முத்தமிழ் சங்கத்தின் கோடை விழா எதிர்வரும் நவம்பர் மாதம் 8ஆம் தேதி மாலை 5:30 மணியளவில் 23 டொமைன் ரோட் மேங்கிரி பிரிட்ஜில் அமைந்துள்ள மேங்கிரி மெமோரியல் ஹாலில் நடைபெற உள்ளது. பொழுதுபோக்கு அம்சங்களுடன் இரவு உணவும் வழங்கப்பட உள்ளது. நிகழ்ச்சி பற்றிய மேலதிக விவரங்களுக்கு சங்கத்தினுடைய செயலாளர் அவர்களை தொடர்பு கொள்ள வேண்டும். மறந்து விடாதீர்கள் நேயர்களே, எதிர்வரும் நவம்பர் மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை மாலை மேங்கிரி பிரிட்ஜ் மெமோரியல் ஹாலில் முத்தமிழ் சங்கத்தின் கோடை விழா. தமிழர்கள் அனைவரும் ஒன்று கூடி கண்டு கழித்து விழாவினை சிறப்பிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறது முத்தமிழ் சங்கத்தின் நிர்வாக குழு.
மிடுக்கும் கம்பீரமும் கலந்த ஒரு தோற்றம் கொண்ட அந்த பெண் எழுத்தாள ஆளுமையை நினைவு கூறுகின்ற மாதம் இது. அக்டோபர் 21 ராஜம் கிருஷ்ணன் அவர்களின் நினைவு நாள். எழுத்தே வாழ்வு என்றிருந்த ராஜம் கிருஷ்ணன் தமிழ் இலக்கிய உலகில் ஒரு முக்கியமான ஆளுமை. 1925 முசிறியில் மத்தியதர குடும்பத்தில் பிறந்த இவரது பூர்வீகம் நெல்லை மாவட்டம். உயர்கல்வியும் வாய்ப்புகளும் மறுக்கப்பட்டு இவருக்கு அக்கால நியதிப்படி இளம் வயதில் திருமணமாயிற்று. மிகப்பெரிய கூட்டு குடும்பத்தின் அழுத்தத்தை மூச்சு திணறிக் கொண்டிருந்த காலத்தில் படைப்பாற்றல் மட்டுமே அவருக்கு பற்றுக்கோளாக இருந்தது. இரவு நேரத்தில் வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு சமையலறையை கழுவி தள்ளிவிட்டு அதன் ஈரம் காயாத தரையில் உட்கார்ந்து கொண்டு எழுதுவார். எழுதுவதற்கு காகிதம் வேண்டுமே. கடையில் பெரிய தாள்களில் வழங்கப்பட்ட ரசீதுகளின் மறுபக்கத்தை பயன்படுத்தி கொண்டார். பெண் எழுத்தாளர்கள் என்றாலே குடும்ப கதை எழுதுபவர்கள் என்ற பிம்பத்தை உடைத்திருந்தார் ராஜம் கிருஷ்ணன். அரசியல், சமூக, பொருளாதார நிகழ்வுகளை கூர்ந்து கவனிக்க தொடங்கினார். நிறைய புத்தகங்களை தேடி தேடி படித்தார். தென்னிந்திய மொழிகளையும் ஆங்கிலத்தையும் சுய முயற்சியில் கற்றார். ரஷ்ய மொழியையும் ஓரளவு அறிந்து வைத்திருந்தார். ஒரு நாவல் எழுத வேண்டுமெனில் அவர் தேர்ந்தெடுத்துக் கொண்ட உள்ளடக்கத்துடன் தொடர்புடைய ஊர்களுக்கு பயணம் செய்து அந்த மக்களுடன் வாழ்ந்து களப்பணியாற்றி எழுதிய முதல் பெண் எழுத்தாளர் அவர்தான். கணவருக்கு மின்வாரியத்தில் வேலை என்பதால் வெவ்வேறு ஊர்களில் வசிக்க நேர்ந்தது. அந்த வாய்ப்பையும் சூழலையும் பயன்படுத்தி கொண்டு நாவல்களை எழுதினார். நீலகிரியில் வாழும் படுகர்களின் வாழ்வு சூழலை விவரித்து எழுதப்பட்ட நாவல் குறிஞ்சித்தேன். சம்பல் கொள்ளையரின் போராட்ட வாழ்வையும் அந்த வாழ்வை தேர்வு செய்ய நேர்ந்த அவர்களின் நிலவியல் அமைப்பு சார்ந்த சூழலையும் விவரிக்கும் நாவல் முள்ளும் மலர்ந்தது. சேற்றில் மனிதர்கள் மற்றும் சாகித்ய அகாடமி விருது பெற்ற வேருக்கு நீர் இரண்டு நாவல்களுமே அமைப்பு சாரா விவசாய தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டப்படுவதை மையப்படுத்திய நாவல்கள். வாழ்க்கையின் பெரும்பகுதியை தொலைபேசி இல்லாமலேயே கடத்தியவர். எங்கு போவதானாலும் பஸ்ஸிலும் ரயிலிலும் தான் பயணம். ஒருமுறை தூர்தர்ஷன் நேர்காணலுக்கு ஒப்புக்கொண்டிருந்தார். வரும்போது எழுதிய புத்தகங்கள் வாங்கிய விருதுகளை கொண்டு வாருங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். அத்தனையும் சுமந்து கொண்டு பஸ்ஸை வந்திருந்தார். ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து ஒரு பெண் என்ற வகையில் குடும்ப அமைப்பின் நெருக்கடிகளை சமாளித்து அதிலேயே தன் அடையாளத்தை இழந்து போகாமல் ஒரு இலக்கியவாதியாக தன்னை விரிவுபடுத்திக் கொண்டவர் ராஜம் கிருஷ்ணன்.
என் பிஞ்சு தென்றலே, என் நெஞ்சில் அடங்கு, ஒரு பூவில் தொட்டி கட்டி உறங்கு. பிஞ்சு தென்றலே, என் பிஞ்சு தென்றலே, என் நெஞ்சில் அடங்கு, ஒரு பூவில் தொட்டி கட்டி உறங்கு.
அந்த பாடலை பாடியது கடந்த வாரம் இந்த நாட்டிற்கு வருகை புரிந்து தன்னுடைய இசை மழையை இசை பயணத்தை தொடர்ந்து வரும் கேரள மாநிலத்தின் பின்னணி பாடகரும் இசையமைப்பாளரும் மற்றும் இசை போட்டிகளினுடைய நடுவருமான திரு எம் சி ஸ்ரீகுமார் அவர்கள் பாடிய பாடல். அவருடைய வருகையை பாராட்டும் விதமாக சில பாடல்களை இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்ப உள்ளோம். ஒருவரின் மனநலம் தனி ஒருவருக்கானது மட்டுமல்ல, அவர் வாழும் குடும்பம், சமூகம், பணியாற்றும் சூழல் அனைத்துக்குமானது. குடும்பமாக வாழவும் சமூகமாக முன்னேறவும் உள்ளம் கனிந்த அன்புடன் ஒன்றிணைக்கவும் மனநலம் உதவுகிறது. வெவ்வேறு இடங்களில் பணியாற்றும் மனநல வழிகாட்டிகள் இத்தகைய ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கு தவிர்க்க இயலாத காரணிகளாக விளங்குகிறார்கள். கல்லூரி நிறுவனங்களில் மாணவர்கள் தங்கள் கற்றல் அறிவை திறனை அறிய கவனக்குறைவின்றி மீண்டு வர, அந்தந்த வயதிற்குரிய மாற்றங்களை புரிந்து கொள்ள, போதை, கோபம், சண்டை, திருட்டு, இணைய வழி மிரட்டல்கள் உள்ளிட்ட நடத்தைகளை சீரமைக்க, நல்லொழுக்கம் தவறுகிற பொழுது ஏற்படும் குற்ற உணர்வை கையாள, பெற்றோர்களை புரிந்து கொள்ள மனநல வழிகாட்டிகள் உதவுகிறார்கள். உடன்படிக்கும் மாணவர்களின் ஆதிக்கம் நற்பண்புகளை வளர்க்க உதவுவது போல தவறு செய்வதற்கும் வழிவகுக்கும். மாணவர் ஒருவர் சொல்கிறார், என் அறையில் இருக்கின்றவர்கள் மது அருந்துகிறார்கள், அவ்வப்போது போதை மருந்துகளும் எடுக்கிறார்கள், என்னையும் கட்டாயப்படுத்துகிறார்கள். மறுத்தால் என்னோடு அவர்கள் பேசுவதில்லை, என் மீது அவர்கள் வெறுப்பாக இருக்கிறது. இன்னொரு மாணவர் சொல்கிறார், என் பெற்றோருக்கு என் மீது நம்பிக்கையே இல்லை, எதிலும் என்னால் கவனம் செலுத்த முடியவில்லை என்கின்றார். மனநல ஆலோசகரை சந்தித்த பின்னர் இத்தகைய மாணவர்கள் தெளிவும் உறுதியும் பெறுகிறார்கள். வேலை செய்கிறவர்கள் பல வாழ்வில் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும், பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்க வேண்டும் என்கிற பரபரப்பில் தங்களுடைய மனநலத்தையும் குடும்பத்தினருடைய மனநலத்தையும் அறிகொடுக்கிறார்கள். நண்பர் ஒருவருடைய மனைவி கணவர் வீட்டுக்கு வந்தாலும் அலுவல வேகலையே செய்கிறார். குடும்பத்தையும் பிள்ளையையும் தனியாக பராமரிப்பதனால் மிகுந்த மனச்சோருடன் இருக்கிறேன் என்கிறார். நண்பரிடம் விசாரித்த பொழுது பதவி உயர்வுக்காக வாய்ப்பு இருக்கிறது, அதற்காக 2 ஆண்டுகள் இப்படி உழைக்கிறேன், பிறகு குடும்பத்தை பார்த்துக் கொள்வேன் என்றார். சரி, பதவி உயர்வு வந்துவிட்டால் அடுத்த பதவி உயர்வுக்கு எதிர்பார்த்து வேலை செய்ய மாட்டீர்களா என்று கேட்டேன். கண்டிப்பாக வேலை செய்வேன் என்று சொல்லிவிட்டு மனைவியை பார்த்தார். யோசிக்க தொடங்கினார். குடும்பத்துக்கும் வேலைக்கும் சம அளவில் முக்கியத்துவம் கொடுக்க உயர் அதிகாரி அல்லது உடன் வேலை செய்பவர்களால் ஏற்படும் மன அழுத்தங்கள், பணி நிரந்தரம் குறித்த பயம் உள்ளிட்டவைகளை கையாள மற்றவர்களை புரிந்து கொள்ள மனநல வழிகாட்டிகள் உதவுகிறார்கள். இந்த நிலையில் உயிர் அச்சுறுத்தலுடன் உயிர் வாழ தேவையான அடிப்படை காரணங்கள் ஏதுமின்றி தவிப்பவர்களுக்கும் மனநலம் பாதுகாப்பதை உறுதிப்படுத்த உலக சுகாதார நிறுவனம் அழைப்பு விடுத்திருக்கிறது. உக்ரைன், பாலஸ்தீனம் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் நடக்கும் போர்களின் நேரடி காட்டுத்தீ போன்ற இயற்கை பேரழிவுகள், வறட்சி, பட்டினியாலும் மக்கள் குறிப்பாக குழந்தைகள் பெருமளவில் உயிர் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அதிகார பலம் மிக்கவர்கள் தொடுக்கும் போர்கள் வன்முறையில் குடும்பத்தினரை இழந்து, உடல் உறுப்புகளை இழந்து, உணவுக்காகவும் நிம்மதியான வாழ்க்கைக்காகவும் 1000 பேர் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். வன்முறை, மனித உரிமை மீறல், சமூக அமைதி குலைவு உள்ளிட்ட காரணங்களால் உலக அளவில் 10 முதல் 12 கோடி மக்கள் கட்டாய அகதிகளாக மாறியிருப்பதாக ஐநா கூறுகிறது. சிலர் 1000 ஆண்டுகளாக பாதுகாப்பு வளையத்துக்குள்ளேயே இருக்கிறார்கள். சிலர் பாதுகாப்பான உறைவிடம் இல்லாமல் சுத்தமான தண்ணீரும் சுகாதாரமும் இல்லாமல் என்னாலும் வெடிகுண்டு சத்தத்துடன் வெடிகுண்டுகளில் தூசியிலும் வாழ்கிறார்கள். நிச்சயமற்ற நிகழ்காலத்தில் கல்வி பொருளாதார முன்னேற்றம் இல்லாமல் உழல்கிறார்கள். நம் மனநலம் நம்மை மனநல சிக்கல் இல்லாமல் இருப்பது மட்டுமல்ல, மாறாக தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி முன்னேறி செல்வது, தான் விரும்பிய வாழ்வை விரும்பியபடி சுதந்திரமாக வாழ்வது. ஆனால் உயிர் அச்சுறுத்தலுடன் உலகம் முழுவதும் வாழ்கின்ற எளியவர்கள், வன்முறை கிழக்கானவர்கள் முதல் படிநிலையிலேயே கடக்க முடியாமல் துன்புறுகிறார்கள். மன அழுத்தம், மனச்சோர்வு, நம்பிக்கை, தனிமை, பயம், தூக்கமின்மை ஆகியவற்றுடன் நேர்பட சிந்திக்க இயலாமல் தவிக்கிறார்கள். உலக சுகாதார நிறுவனம் 10,000 மேற்பட்ட ஒரு மன 10,000 பேருக்கு ஒரு மனநல வழிகாட்டி இருக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கிறது. அமெரிக்காவில் 2,800 பேருக்கு ஒரு இருக்கிறார். இந்தியாவில் 14-15 லட்சம் பேருக்கு ஒருவர் என்ற நிலைதான் இருக்கிறது. எனவே நிறைய மாணவர்கள் இந்த படிப்பை படிக்க ஊக்கப்படுத்த வேண்டும். வேலைகளுக்கு வேலைவாய்ப்புகளை இன்னும் பரவலாக்க வேண்டும். உடல்நலனுக்கு கிராம சுகாதார மருத்துவமனை இருப்பது போல மனநலருக்கும் மனநல ஆலோசகர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் இந்த கட்டுரையாளர். நேயர்களே, வரும் பாடலுடன் இந்த வார நிகழ்ச்சிகளாகவும் முடிவடைய இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சி சிறக்க உதவிய நம்முடைய அன்பார்வியப்பாளர் அன்னபூர்ணி கல்யாணசுந்தரம் அவர்களுக்கு நம்முடைய நன்றியினை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநலவன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போமா.
சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைப்பேனும், மின்னல் ஒளியில் நுண்ணெடுத்து கூட்டு வைப்பேனும், சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைப்பேனும், மின்னல் ஒளியில் நுண்ணெடுத்து கூட்டு வைப்பேனும். சக்கர வாகமோ மழையை அருந்துமா, நான் சக்கரவாக பறவையாவேன். மழையின் தாரைகள் விழுதுகள் மெழுகு பிடித்து பின்னில் சேர்வேன். சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைப்பேனும், மின்னல் ஒளியில் நூல் எடுத்து கோர்த்து வைப்பேனும். சிறு பூவினிலே விழுந்தால் ஒரு தேன் துளியாய் வருவாய், சிறு சித்தியிலே விழுந்தால் ஒரு முத்தனவே முடர்வாய், பயிர் வேரினிலே விழுந்தால் நவதானியமாய் விளைவாய், என் கண் விழிக்குள் விழுந்ததனால் கவிதையாக மறந்தான். அந்த இயற்கை என்னை படைத்த ஒரு பெரிய ஷவர் இது, அடைந்த வயது கழிந்த பிறகெங்கு நனைவது, இவள் தண்ணி என்பது இந்த மழை கண்டறிந்து சொல்லியது. சக்கர வாகமோ மழையை அருந்துமா, நான் சக்கரவாக பறவையாவேன். மழையின் தாரைகள் வைர விழுதுகள் விழுது பிடித்து பின்னே சேர்வேனோ.